ராதே கிருஷ்ண ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பெண் பிள்ளையுடைய வாக்கியங்கள் எல்லா விதமான மனிதர்களுக்கும் ஒரு பெரிய எனர்ஜி பூஸ்டர். பெண் பிள்ளையினுடைய வாக்கியம் சாராம்சம், சின்ன குழந்தை, வயசானவா, பணக்காரா, ஏழை, படித்தவா, படிக்காதவா, ஆண்கள், பெண்கள், இப்படி எல்லாருக்குமே ஒரு புத்துணர்ச்சியை தர்றது. சாதாரணமாக குழந்தைகளுக்கு ரசிக்கும்படியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் சமயத்தில் பெரியவாளுக்கு ரசிக்காது. இப்போ குழந்தைகள்லாம் கார்ட்டூன் பார்க்குறது வச்சுக்கோங்களேன், அது வந்து பெரியவாளுக்கு ரசிக்காது. ஸோ சமயத்தில் பெரியவா புருஷா நியூஸ் பார்க்குறான்னா ஸ்திரீகளுக்கு ரசிக்காது. இப்படி நிறைய உண்டு. பணக்காரனுக்கு ரசிக்கிற ஒரு விஷயம் ஏழைக்கு ரசிக்காது. இப்படி ஒருத்தருக்கு ரசிக்கக்கூடிய விஷயம் இன்னொருத்தருக்கு ரசிக்க முடியாது. ஆனால் இந்த பெண் பிள்ளை வாக்கியம் எல்லாரும் ரசிக்கும்படியாக இருக்குது. ரசிக்கிறதுனா வெறும பிரயோஜனம் இல்லாத விஷயம் இல்லை, ரசமாகவும் இருக்கு, ஆச்சரியமாக அற்புதமான ரகசியங்களும் பொதிஞ்சு கிடக்கு. ஒவ்வொரு பெண் பிள்ளை வாக்கியமும் வாழ்க்கையுடைய ஒவ்வொரு விதமான விஷயத்துக்கு வழிகாட்டுதலாக இருக்கு. அதனால தான் பெண் பிள்ளை வாக்கியங்கள் நமக்கு பெரிய ஒரு ஆனந்தத்தை தீர்மானமாக கொடுக்கிறது. பெண் பிள்ளை அடுத்த வாக்கியம் சொல்கிறாள், இருமிடர் பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே. முன்னாடி வாக்கியம் வடுக நம்பிய பற்றிய வாக்கியம், இங்கு பால் பொங்குமென்றேனோ வடுக நம்பியை போலே. பால் பொங்குமோ, பால் பொங்கிடுமே அப்படின்னு எப்பயாவது யாரா பேசினாலும் வடுக நம்பியை நினைச்சுக்கணும். அது ராமானுஜ சம்பந்தப்பட்ட விஷயம். அடுத்த வாக்கியமும் யதிராஜர் சுவாமி ராமானுஜ சம்பந்தப்பட்ட விஷயம். 2017 சுவாமி ராமானுஜருடைய 1000வது திருநக்ஷத்திர வருஷம். சரியா, நமக்கு அதுக்கு ஒரு பலமா ஒரு அஸ்திவாரமா மாதிரி 2016 ஆரம்ப நாள் ராமானுஜ விஷயமா நமக்கு பெண் பிள்ளை வாக்கியத்தில் அமையிறது. இருமிடர் பிடித்தேனோ செல்வ பிள்ளையை போலே. மிடரு அப்படின்னா கழுத்து அப்படின்னு அர்த்தம். சரியா, இருனா பெருமை பொருந்திய கழுத்து அப்படின்னு சொல்லலாம். யார் இந்த செல்வ பிள்ளை? சுவாமி ராமானுஜர் ஒரு சந்தர்ப்பத்தில் ஸ்ரீரங்கத்தை விட்டு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடுத்து. கிருமிகண்ட சோழன் அவனுடைய உபதிரவம் தாங்க முடியாமல் அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டு கிளம்பிடுறார். அவன் ஒரு காரணம்தான், ஆனால் ரகசியம் என்ன தெரியுமா? ராமானுஜ சித்தாந்தம் சரணாகதி ரகசியம் மேல்நாடுன்னு சொல்லும்படியான கர்நாடகத்துக்கும் கிடைக்கணும்னு ஒரு சங்கல்பம். இன்றைக்கும் கர்நாடகத்தில் நிறைய ஐயங்கார் உண்டு, ஹப்பா ஐயங்கார், மாண்டியா ஐயங்கார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தில் ஊறி கிடக்கக்கூடிய வைஷ்ணவர்கள் அவள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவளுடைய அந்த ராமானுஜ சித்தாந்த அபிமான் ராமானுஜரை ரங்கனே கலப்பினார். எப்படி ரங்கன் கூனிய காரணமாக கொண்டு ராமனை வனவாசத்துக்கு அனுப்பினாரோ அதே போல கிருமி கண்ட சோழனை காரணமாக கொண்டு ராமானுஜரை வேற ஊருக்கு மாத்திட்டார். ராமனுக்கு 14 வருஷம், ராமானுஜருக்கு 12 வருஷம். அழகா ராமானுஜர் கிளம்பி போயாச்சு. கொங்கு தேசம் வழியா தான் போறார். அப்ப கூட கொங்கில் பிராட்டி விஷயம் சொன்ன ஞாபகம் இருக்கா? அடி வாங்கினேனோ கொங்கில் பிராட்டியை போலேன்னு பெண் பிள்ளை வாக்கியம், 8வது வாக்கியம் யோசிச்சுக்கோங்க. அந்த கொங்கு தேசம் வழியா போகும்பொழுதுதான் கொங்கில் பிராட்டி வீட்டில் சுவாமி ராமானுஜர் தங்கினார் அப்படின்னு பார்த்தோம். அப்படி போனவர் நேர கர்நாடகம் ஹொய்சால ராஜ்யத்துக்கு போறார். அங்க இருக்கக்கூடிய விட்டலராஜனை, விட்டல தேவனை அழகா வைஷ்ணவ சித்தாந்தத்துல திருத்தி பணிகொண்டு விஷ்ணு வர்தனனா மாத்திட்டார். அப்ப ராமானுஜர் ஆனந்தமா அங்க இருக்கிறவாளுக்கெல்லாம் சரணாகதி ரகசியம், வைஷ்ணவ சித்தாந்த மகிமையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அப்ப ராமானுஜர் இட்டுக்கிறதுக்கு திருமண் இல்லாம போயிடுது, திருமண் குறைஞ்சுடுத்து, கைவசம் இருந்தது. அடடா, திருமண் இல்லாமல் பாழும் நித்தியா எப்படி இருக்கிறதுன்னு வருத்தப்பட்டார். சுவாமி ராமானுஜர்னா ஸ்வயம் அவதார புருஷா, அவர்லாம் நெத்திக்கு சின்னம் தரிச்சென்றுதான் ஆகணும்ன்ற கட்டாயம் இல்லை, சரியா? ஆனா ஸ்வயம் ஆதிசேஷ அவதாரமான சுவாமி ராமானுஜரே பாழும் நெற்றியா இருக்கப்படாதே, திருமண் வேணுமேனு வருத்தப்பட்டாராம். இந்துக்கள் யாரும் பாழும் நெற்றியா ஒரு நாளும் இருக்கப்படாது. யாராவது ஒருத்தர் இறந்து போயிட்டான்னா அந்த பணம் தானே, அந்த பணத்துக்கு கூட அவாவா சம்பிரதாய முறைப்படி விபூதியோ கோபி சந்தனமோ திருமண்ணோ ஏதோ இடறோம் இல்லையா? அப்ப அழியக்கூடிய உடல், செத்து போன ஒரு உடம்பு, செத்து போன ஒரு சரீரம், ரைட், மிருத சரீரம், அதுவே பாழும் நெற்றியா இருக்கப்படாது அப்படின்னா உயிரோடு இருக்கிறவா அப்படி இருக்கலாமா? கூடாது இல்லையா? அதனால எப்பொழுதுமே தூங்க தானே போறேன், தூங்கும் பொழுது கூட நெற்றியில சின்னம் தரிக்கணும். யாருடைய நெற்றியில சின்னம் தரிச்சிருக்கோ அவர்களிடத்திலே யமதூதர்கள் வர்றதில்லைன்னு பெரியவா சொல்றார். நிறைய சயின்டிபிக் அண்ட் லாஜிக்கல் ரீசன்ஸ் ஆர் தேர். நம்ம பெரியவா சொன்னா ஃபாலோ பண்ணுங்க, இது ஹம்பக் அப்படின்னு சொல்லப்படா, ஃபாலோ பண்ணுங்க, அதுக்கப்புறமா தேடுங்க, இதுக்கான காரணம் என்னன்னு தேடுங்க, ஆராய்ச்சி பண்ணுங்க, நிச்சயமா கிடைக்கும், சரியா? ராமானுஜர் வருத்தப்படுறார், திருமண் தீர்ந்து போயிடுதே என்ன பண்ணுவேன் அப்படின்னு. பெருமாள் ஆயுசுல பாழும் நெற்றியா இருக்கப்படாதேப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு திருமண் இருக்கிற இடத்த காட்டி கொடுன்னு பிரார்த்திச்சுட்டார். அப்ப ராத்திரி பெருமாள் சொப்பனத்துல வந்துட்டார். யாதவாத்ரின்னு சொல்லும்படியான மேல்கோட்டை, அங்க இருக்கிற திருநாராயண பெருமாள் சொப்பனத்துல வந்துட்டார். அப்பா, இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு புத்துக்குள்ள நான் இருக்கேன், முகம்மதியர்கள் அட்டகாசத்தினாலே என்ன அழகா உள்ள புதைச்சுட்டு போயிட்டார்கள், பத்திரமா பாழ்பட்டு போச்சு யாதவாத்ரி. இன்னைக்கு நம்ம மேல்கோட்டையெல்லாம் போனோம்னா இந்த கோவில்கள்லாம் அப்படி சிலையெல்லாம் சின்னாபின்னம் பண்ணி வச்சிருப்பார்கள், பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஆனா அதையும் தாண்டி நம்முடைய சம்பிரதாயம் என்னமோ ஜெயிச்சுட்டு தான் இருக்கு. ஹிந்து தர்மம் எவ்வளவோ பிரச்சனைகளையும் அவமானங்களையும் போராட்டங்களையும் சந்திச்சு இன்னைக்கும் ஜீவிச்சுட்டு தான் இருக்கு. இது ஒரு ஃபீனிக்ஸ் பறவை. ஃபீனிக்ஸ் பறவை பத்தி சொல்லும்போது அது எரிஞ்ச சாம்பலானாலும் திரும்பி புதுசா உயிர் தெழும்னா இல்லையா? அழியாத உயிர் தெழக்கூடிய ஒரு உத்தமமான தர்மம் நம்முடைய சனாதனமான தர்மம். அத்தனை அழகு அழகா அந்த யாதவாத்ரியில நான் இருக்கேன்பா, புத்துக்குள்ள இருக்கேன், என்னை எடுத்து அழகா திருவாராதனம் பண்ணு. அங்க அழகா அந்த புஷ்கரணி இருக்கு, அந்த புஷ்கரணி கரையில நிறைய திருமண் கட்டிகள்லாம் இருக்கு, கருடாழ்வார் கொண்டு வந்து வச்சது. அப்படின்னு சொல்ல சுவாமி ராமானுஜர் ரொம்ப சந்தோஷமா, ஆஹா மம ஆத்தியம் அமங்கலம் நஷ்டம், இன்னோட அமங்கலம் எல்லாம் நஷ்டமாயிடுது அப்படின்னு சொல்லி அழகா ராஜாவெல்லாம் சொல்லி இந்த யாதவாதிரின்ற மலையை தேடிண்டு காடை வெட்டி திருத்தி காட்டுக்குள்ள நுழைஞ்சு, இன்னைக்கு போனாலும் மேல்கோட்டை திருநாராயணபுரம் ஒரு காடுதான், அது பாட்டு எங்கேயோ ஊருக்கு ஒதுக்கப்புறமா தேமேன், அது பாட்டுக்கு ஒரு தனி உலகம் அது மேல்கோட்டை திருநாராயணபுரம். நம்ம ஸ்ரீரங்கப்பட்டினம் இருக்கு இல்லையா, ஸ்ரீரங்கப்பட்டினத்துலேருந்து இப்படி போகலாம், பெங்களூர் மைசூர் ரூட்டில் ஸ்ரீரங்கப்பட்டினம் மாண்டியா இந்த பக்கம்லாம் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அப்படி போகணும். அந்த ஸ்ரீரங்கப்பட்டினத்துல இப்படி போனோம்னா ஒரு 1.5-2 மணி நேரத்தில் மேல்கோட்டை திருநாராயணபுரத்தை அடையலாம். அதுக்கு திருநாராயணபுரம் அப்படின்னு பெயர் வச்சதே யதிராஜர் சுவாமி ராமானுஜர் தான். அழகா அந்த இடத்துக்கு போய் பகவான் சொப்பனத்துல காட்டின அந்த புத்த அழகா மண்ணெல்லாம் கையால நீக்கி பார்த்தா ஜோரான மேல்கோட்டை திருநாராயண பெருமாள் மூர்த்தி அழகன், அம்மா அந்த வட்ட முகமும் அந்த பேசும் கண்களும் குமிழ் சிரிப்பும் அழகன், திருநாராயண பெருமாள் ஜோரா இருப்பார். அழகா அந்த சுவாமியை எடுத்து உத்தாரணம் பண்ணி ஜோரா யதிராஜர் நம்ம ராமானுஜரே 3 நாள் அவருக்கு திருவாராதனம் எல்லாம் பண்ணார். அதுக்கப்புறமா பாஞ்சராத்திர ஆகமம் தெரிஞ்ச வைஷ்ணவாளை கொண்டு பெருமாளுக்கு பூஜை பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினார். கோவிலையும் அழகா எல்லாம் திருத்தி ஜம்முன்னு எல்லாம் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கா அந்த ஊரில் ஜனங்கள்லாம் தங்கிட்டு இருக்கா, தங்க ஆரம்பிச்சுட்டா ராமானுஜர் மேல்கோட்டை திருநாராயணபுரத்திலேயே இருந்தார். அப்போ அந்த ஊர் ஜனங்கள்லாம் சுவாமி இடத்துல விண்ணப்பிச்சுட்டா, சுவாமி பெருமாள் ரொம்ப அழகா இருக்கார், கோவிலும் ஜோராது பண்ணியாச்சு, உற்சவாதிகள் இருந்தா நன்னா இருக்குமே, உற்சவம் வேணும் இல்லையா சுவாமி, உற்சவம் ஜனங்களை ஒன்று சேர்க்கறதுக்கான சுலபமான வழி உற்சவம் அல்லவா. அந்த காலத்தில் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மத்தில் பார்த்தோம்னா இவாளுக்கு என்டர்டைன்மெண்ட் ஆபி பலம் எல்லாமே தெய்வம் தான், அதாவது கோவில் அவ்வளவு உற்சவங்கள் மாற்றி 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 எல்லா கோவில்கள்லேயும் உற்சவங்கள் உற்சவங்கள் உற்சவங்கள். அப்போ மனசு ஒரு தெய்வீகமாகவே இருந்தது, வேற விஷயங்களில் ஈடுபடுறதுக்கு நேரமே கொடுக்கல, அதாவது வாழ்க்கைக்கு வேண்டியதான ஆனந்தத்தை அனுபவிச்சுருந்தா நிம்மதியாக இருக்கிறதுக்கான ஆன்மீகத்திலையும் ஈடுபட்டுருந்தா. இப்போ என்ன எடுத்துன்னா ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லிட்டு தேவையான தெய்வீக விஷயத்தை விட்டுடுறோம். அதனால தான் ஆனந்தம் கசக்கிறது தகட்டுறது ஒரு மாதிரி அருவருப்பாயிடுது. இன்னைக்கு பல விஷயங்கள் ஆனந்தம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் அருவருப்பாயிடுது இல்லையா, நல்லா கவனிச்சு பாருங்கோ. ஏன்னா தேவையான தெய்வீகம் இல்லைன்னா கஷ்டம்தானே. அதாவது இந்த வாழ்க்கைக்கு தெய்வீகம் ஆன்மீகம்ன்றது ஆகாரம், இந்த ஆகாரத்துக்கு தொட்டுக்கிற ஒரு ஊறுகா மாதிரி தான் லௌகீக விஷயம். அன்னத்தை நிறைய சாப்பிடணும், ஊறுகாவை தொட்டுக்கணும், ஊறுகாய் நிறைய சாப்பிட்டுட்டு அன்னம் கொஞ்சோண்டு சாப்பிட்டோம்னா அது ஜீரணமாகாது இல்லையா, அஜீரணம் தானே ஆகும். அதனால தான் அதனால் யாரும் ஆன்மீகம் மொத்தம் பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லலை சரியா, உலகாயுத விஷயங்களை இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும், ஒரு லெவலுக்கு மேலெல்லாம் அதுக்கு வாட் இஸ் த பாயிண்ட், ஒரு லெவலுக்கு மேலே எதுக்குமே பிரயோஜனம் இல்லை சரியா. இது ஒரு நாளில் வந்துடாது, பிரார்த்திச்சுக்கோங்க நியூ இயர் ரெசல்யூஷன், அப்பா கிருஷ்ணா நிறைய ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடணும், லௌகீகத்திலையும் ஜெயிச்சு காட்டணும். துருவன் துருவன் வந்து ஆன்மீகத்தில் கொடிகட்டி பறந்தான், லௌகீகத்திலையும் கொடிகட்டி பறந்தான், ரெண்டு விஷயங்கள்லையுமே சைமல்டேனியஸாக ரொம்ப அழகாக ஒரே க்ரோத் இருந்தது. அந்த ஒரு வளர்ச்சி வேணும், நம்ம எல்லாருமே உலகாயுதமான வளர்ச்சியை முக்கியமாக எடுத்துட்டு ஓடிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் ப்ரொஃபஷன் எல்லாமே கவனித்து பார்த்தோம்னா உலகாயுதமான வளர்ச்சி, அதுக்கு சைமல்டேனியஸாக ஆன்மீக வளர்ச்சியும் இருந்தால் தான் பேலன்ஸ் பண்ண முடியும். ரொம்ப கஷ்டம் இல்லாட்டி ஆன்மீக வளர்ச்சி அதிகமாக இருந்து உலகாயுத வளர்ச்சி குறைவாக இருந்தால் பெரிய நஷ்டம் இல்லை. சரியா? உலகாயுத வளர்ச்சி அபரிமிதமாக இருந்து ஆன்மீக வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குன்னா அந்த இம்பேலன்ஸ் வந்து எங்கேயாவது கொண்டு தள்ளி விட்டுடும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கணும் இது. அது ஈக்குவலாக இருந்துருக்குன்னா கிரேட், சம்திங் கிரேட். ஒரு ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அதனால் எப்பொழுதுமே இந்த உலக விஷயங்களில் வளர்ச்சி அடையும் பொழுது கூடவே ஆன்மீக விஷயங்களில் நம்முடைய வளர்ச்சி எவ்வளோ தூரம் இருக்குன்றதையும் ஒரு அப்பப்போ ஒரு கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். இட்ஸ் அவர் டியூட்டி, இட்ஸ் அவர் ரைட். இது விட முடியாது. இதில் வந்து ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறதுக்கெலாம் டைம் இல்லை. இப்போ சொல்கிறோம் இல்லையா, டென்த்துனா அந்த வயசில் எழுதணும், அதுக்கப்புறம் டைம் கிடையாது. 2.5 வயசு ஆகிடுதுன்னா ப்ரீகேஜி சேர்த்துடணும், இல்லாட்டி அப்புறம் சீட் கிடைக்காது. சேம் வே, தட்ஸ் இட். இதில் வந்து செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அழகாக அதனால் அந்த உற்சவங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியம். தெரியவா ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்கா. ஒரு சமுதாயம் சௌக்கியமாக வாழறதுக்கான எல்லா வழிகளையும் ஆலோசனை பண்ணி சொல்லி கொடுத்தது தான் நம்முடைய சனாதனமான ஹிந்து தர்மம். அழகாக கிளம்பியாச்சு. ஜனங்கள்லாம் அவட பிரார்த்திக்கலாம் ராமானுஜ இடத்துல. அப்போ ஜனங்களே சொல்கிறார், சுவாமி உற்சவ மூர்த்தி ஒன்று பண்ணிடுவோம், அழகாக உற்சவம் கொண்டாடலாம் அப்படின்னா. அப்போ ராமானுஜர் சொன்னார், இல்லை இது பழைய கோவில், இது புதுக்கோவில் இல்லை. இப்போ புதுசாக உற்பத்தி பண்ண கோவில்னா அதுக்கு கோவில் கட்டும்பொழுது இந்த மூர்த்தி மாதிரி பண்ண போகிறோம், இந்த மூர்த்தி இந்த ஆகம சாஸ்திரம் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இந்த அளவுக்கு உற்சவ மூர்த்தி வேணும். ஸோ இந்த நியமங்கள்லாம் உண்டு, அதை வந்து யாரும் மாற்றலாம் முடியாது. அது சாஸ்திரம் சொல்லியிருக்கு, சொல்லா இது ஆகமம்ன்றது ஒரு லா, ஒரு கோவிலுடைய விஷயங்கள் இப்படி தான் இருக்கணுன்ற லா, ரைட். இப்போ எப்படி வந்து நம்ம சட்டத்திட்டம் சொல்கிறோம் இல்லையா, இந்தியன் பினல் கோட்லாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அந்த லா எப்படி வசதியாக இருக்குது, அது ஒரு சட்ட புத்தகத்தை வந்து அப்படி ஒரு கொண்டாடுறா இல்லையா. சேம் வே, ஆகமம்ன்றது அது ஒரு லா, அது என்ன சொல்லியிருக்கோ ஃபாலோ பண்ணணும். இப்போ சிபிஎஸ்சி சிலபஸ் இருக்குது, மெட்ரிக் சிலபஸ் இருக்குது, இவ்வளவோ சிலபஸ் இருக்குது. நீங்கள் போய் எனக்கு இது பிடிக்கலன்னு மாற்ற முடிச்சிடும் மாதிரி கை வச்சிட முடியுமா? கவர்மெண்ட் ஹாஸ் டு டு தட், ரைட். அந்த மாதிரி ஆகம சாஸ்திர விஷயங்களை ரிஷிகள்கிட்ட மாற்றலாம், அவ்வளோதான். வேறு யாருமே இல்லை கை வச்ச ஒன்று கையை மாற்றவே முடியாது. நோபடி ஹாஸ் த ரைட். புரியுறதா? அதனால் ஆகம விஷயங்கள் இப்படி தான் சொல்லியிருக்குன்னா அப்படி தான். அந்த ஆகம விஷயங்கள் ஒரு நாளும் தவறு பண்ணாது, தப்பாக சொல்லி கொடுக்கல. அவ்வளோ அழகாக இந்த ஆகம சாஸ்திரங்கள். அதனால் ராமானுஜர் சொன்னார், புது மூர்த்தி பண்ணப்படாது, பழைய மூர்த்தி இருப்பார், எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். உடனே ஜனங்கள் சொன்னார், சுவாமி எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு பக்தியோ ஞானமோ திருடமோ சிரத்தையோ கிடையாது, தேவரீரே கண்டுபிடிங்கோன்னு சொல்லிட்டார். அவர் பகவானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டார். பகவான் திருநாதா என் சொப்பனத்தில் வந்துவிட்டார். அப்பா என்னுடைய உற்சவர் பெயர் ராமப்பிரியர்னு பேர். அந்த ராமப்பிரியர் அழகாக டெல்லி பாதுஷாவுடைய அரண்மனையில் அந்த இளவரசியோட சௌக்கியமாக இருக்கார், போய் கூட்டுண்டு வாரும் அப்படின்னுட்டார் ராமப்பிரியர். ஏன் அவருக்கு ராமப்பிரியர் அப்படின்னா, பகவான் ராமச்சந்திரமூர்த்தி அழகாக ரங்கநாதனை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருந்தார். ஏன்னா இஷ்வாக்கு குலதனம் ரங்கநாதன். அழகாக பட்டாபிஷேக சமயத்தில் விபீஷணனுக்கு ரங்கநாதனை பகவான் கிஃப்டாக கொடுத்துட்டார். ஆனால் ரங்கநாதனை அழகாக விபீஷணன் ஸ்ரீலங்காவுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, அவர் ஸ்ரீரங்கத்தில் செட்டில் ஆகிட்டார். டெய்லி திருவாராதனம் பண்ண, டெய்லி சுவாமிக்கு பூஜை பண்ணணும் இல்லையா. ராமச்சந்திரமூர்த்தி ஸ்வயம் பகவான் தான். அப்போ பூஜை பண்ணுறதுக்கு தனக்கு பெருமாள் இல்லைன்னு சொல்லி அழகாக பிரம்மதேவரிடத்துலேருந்து ஒரு மூர்த்தியை வாங்கி பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டார். அந்த மூர்த்தி ரொம்ப விசேஷமானவர், ரொம்ப பிரியமானவர் ராமனுக்கு. அதனால் அவருக்கு பெயர் ராமப்பிரியர் அப்படின்னு பெயர். அந்த ராமப்பிரியர் உற்சவர் இந்த மேல்கோட்டை திருநாராயணபுரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்தது. ராமானுஜ காலத்துக்கு அந்த தயத்தாயுகம் துவாபரேகத்தில் ரொம்ப நல்லா இருந்த கோவில் தான். ராமானுஜ காலத்துக்கு முன்னாடி தான் அது பாழ்பட்டு போச்சு. திரும்பி ராமானுஜ காலத்துல புனருத்தாரணம் ஆச்சு. சந்தர்ப்பத்தில் பலராமர் க்ஷேத்ராடனம் தீர்த்த யாத்திரை போகும்பொழுது இந்த மேல்கோட்டை திருநாராயணபுரம் யாதவாத்ரி அப்படின்னு தான் பேர். அதுக்கு ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு பேர் உண்டு. துவாபரயுகத்தில் யாதவாத்ரின்னு பேர் இருந்தது. அவ்வளோ அழகாக அந்த யாதவாத்ரிக்கு வந்த பொழுது திருநாராயண பெருமாளை பார்த்துட்டு இவரை மாதிரியே நம்ம வீட்டில் மூர்த்தி இருக்காரேன்னு சொல்லி அழகாக அந்த மூர்த்தியை கண்ணன் கிட்ட சொல்லி கூட்டினு வந்துட்டார், அழிச்சுட்டு வந்துட்டார். இந்த ராமப்பிரியர் கண்ணன் கிட்ட எப்படி வந்தார் அப்படின்னா, ராமச்சந்திரமூர்த்திக்கு அப்புறமா லவகுஷார் கல்யா ராமனுடைய பிள்ளைகள், அதில் குஷன் ஆராதனை பண்ணிட்டு இருந்தார் இந்த ராமப்பிரியர். அப்போ குஷனுடைய பெண் குஷமாலினின்னு அவளுக்கு பெயர். அந்த குஷமாலினி அழகாக அவளுக்கு கல்யாணம் நடக்கிறது. அப்போ சீதாதேவி அழகா சொப்பனத்தில் சொல்லிட்டா குஷ ராஜா கிட்ட, இந்த மாதிரி குஷமாலினி சந்தோஷப்படும்படியாக அவளுக்கு சீர்சனத்தி பண்ணுன்னுட்டார். எல்லாம் பண்ணி கொடுத்தார், ஆனால் குஷமாலினி திருப்தி ஆகலை. அப்போ கேட்டார் குஷன், என்னாச்சுமா ஏன் திருப்தி ஆகலை? இல்லைப்பா, எனக்கு நீங்கள் பூஜை பண்ணுற ராமப்பிரியர் விக்கிரகம் வேணும் அப்படின்னா. உடனே அழகாக அதை எடுத்து கொடுத்துட்டா. குஷமாலினி கல்யாணம் என்றது யாதவ வம்சத்தில். அப்படி அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வந்தது. யாதவ வம்சம் ஒரு வம்சத்தில் கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அது யாதவ வம்சத்தில் அந்த மூர்த்தி வந்துட்டு அது கிருஷ்ணனும் பலராமனும் ஆராதனை பண்ணார்கள். அதுக்கப்புறம் கண்ணனும் பலராமனுமா அந்த இடத்துக்கு வந்துட்டு திருநாராயண பெருமாளை பார்த்துட்டு இந்த மூர்த்தியை இவருடைய உற்சவராக கொடுத்துட்டு போயிட்டார். அப்படி திருநாராயணபுரத்துக்கு வந்தவர் தான் இந்த ராமப்பிரியர். அவரை தான் முகமதிய ராஜா கோவிலெல்லாம் இடிச்சு தூக்கிட்டு போய் தன்னுடைய டெல்லியில் வச்சுட்டு இருந்தார். உடனே ராமானுஜர் பார்த்தார், சரின்னு சொல்லி அடுத்த நாள் ஜனங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் போய் சுவாமி அழிச்சுட்டு வரேன்னு சில சிஷ்யாவை கூட்டுண்டு ராமானுஜர் கிளம்புறார். எங்கே இருக்கு மைசூர் மேல்கோட்டை? அங்கேருந்து நடந்து 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 டெல்லி. அம்மா, மகாத்மாக்களுடைய மனோதைரியமோ அவளுடைய உழைப்போ அவளுடைய அந்த உற்சாகமோ ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. அவள் இவ்வளோ உழைச்சதுக்கு நாம் பக்தி பண்ணி அவர்களை கொண்டாடினாலே போதும். அவள் காட்டின வழியில் வாழ்ந்தாலே உத்தமம். ராமானுஜர் நடந்து நடந்து டெல்லி போய் டெல்லி பாதுஷாவுக்கு பார்க்க போயிட்டார். டெல்லி பாதுஷா இந்து விரோதி, இந்துக்களை கண்டா ஆஹா, அதான ஒரு இந்து சன்னியாசி வந்திருக்காருன்னு சரி சரி வரட்டம் திமுறா சொன்னான். ஆனால் யதிராஜர் சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமாக சபைக்குள்ள நினைச்சான், அவனுக்கும் தெரியாமலே எழுந்துட்டான். அந்த தேஜஸ் ராமானுஜருடைய பலம் அவனை எழுப்பிடுத்து. உடனேயே எழுந்தான், டக்குன்னு உக்காந்துட்டான். என்ன வேணும் ஏது வேணும்னா விஷயத்தெல்லாம் சொன்னார். உடனேயே தன்னுடைய மந்திரி ஒருத்தனை கூப்பிட்டு அந்த ஒரு அறையில் எல்லா மூர்த்திகளும் இருக்குமே அதை திறந்து காட்டுன்னு சொல்லிட்டான். உடனே ராமானுஜர் அவரோட போய் பார்த்தா அந்த அறைகளில் நிறைய கோவிலுடைய மூர்த்திகளை கொள்ளையடித்து வச்சுருந்துருக்கான். அத்தனை மூர்த்திகள் இருந்தது, ஆனால் இவர் தேர்ந்து அந்த ராமப்பிரியர் மட்டும் இல்லை. ராமானுஜர் சொன்னார், இல்லைப்பா எங்கள் சுவாமி இங்கே இல்லைன்னு. அப்போ ராஜா சிரிச்சா, நீங்கள் தான் இங்கே இருக்குன்னு வந்தீங்க, நீங்கள் தானே இல்லைன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ ராமானுஜர் ஒரு நாள் சமயம் கூட அவகாசம் கொடுன்னு திரும்பி ராத்திரி பகவானிடத்தில் பிரார்த்திக்க ராமானுஜர் சொப்பனத்தில் ராமப்பிரியரே வந்தார். வந்தவன் சொன்னான், நான் இளவரசியுடைய அந்த புறத்தில் இருக்கேன். ராமானுஜர் சிரிச்சுட்டே கேட்டார், நீ எதுக்கிட்ட அங்கே இருக்காய்? அவ என்னை காதலிக்கிறா, அதனால் ஆண்டாள் சொல்கிறா இல்லையா, மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை. பெண்கள்னாலே கண்ணனுக்கு ஒரு ஈர்ப்பு, கண்ணன்னாலே பெண்களுக்கு ஒரு ஈர்ப்பு. செல்வப்பிள்ளை ரொம்ப அழகாக இருப்பான் இந்த ராமப்பிரியர், சரியா? அப்போ சிரிச்சா, என்னடாது துவாபரயுகத்தில் 16108 பேரை கல்யாணம் என்ற போதாது, லட்சக்கணக்கான கோபிகைகள் போதாதுன்னு சொல்லி கலியுகத்தில் ஒரு முகம்மதிய ஸ்திரீயும் தேவர் இருக்க வேணுமோ அப்படின்னார். அப்போ ராமப்பிரியர் சொன்னாராம், அது அவ ஆசைப்பட்டு என்ன வச்சுருக்கா, யாரா இருந்தாலும் அன்புக்கு நான் வசப்படுவேன் இல்லை, எனக்கு என்ன ஜாத்தியா மதமா குலமா, யார் இடத்துல பக்தி பண்ணாலும் அவர்களிடத்திலே நான் நெருங்குவேன், அவ்வளவுதானே, நான் அங்கே தான் இருக்கேன். சரிடாப்பா நீ அங்கே இருக்காய், நாளைக்கு நான் வந்து கூப்பிட்டா வருவியோ? பய சிரிச்சான ராமப்பிரியர், கூப்பிடுற முறைப்படி கூப்பிட்டா வருவேன். ராமானுஜர் சிரித்தார். அது பெருமாளுக்கும் பெரியவாளுக்கும் நடக்கக்கூடிய சம்பாஷணம் இருக்கு பாருங்க, அத்தனை ஆச்சரியம் இல்லையா? இந்த மாதிரிலாம் சுவாமி கிட்ட பேச முடியுமான்னா பேச முடியும், உங்களாலையும் பேச முடியும். ஏன் முடியாது? பக்தி பக்தி பக்தி, தப்பே கிடையாது. பேசுகிற அதிகாரம் எல்லாருக்கும் உண்டு, எந்த ஜாதியாக இருந்தாலும் உண்டு. சரியா, என்ன ஜாதிக்காரன் மட்டும் நினச்சிடாது, எந்த ஜாதியாக இருந்தாலும் சுவாமிகிட்ட பேச முடியும். பொழுது விடிஞ்சது, ராமானுஜர் ராஜாவிடத்தில் போய் சொன்னார், எங்கள் சுவாமி இருக்கார், நேற்று இல்லைன்னாலே அப்படின்னா, இல்லைப்பா உன்னுடைய பெண்ணுடைய அந்த புறத்தில் என்னுடைய சுவாமி இருக்கார். ராஜா பார்த்தான், என்ன நீங்கள் சுவாமியார் இந்து சன்னியாசி நல்லவர்னு பார்த்தா பெண்ணோட அந்த புறத்துக்கு எப்படி போனேன், நான் எங்கேயும் போகலப்பா, எங்களுடைய சுவாமியே வந்து சொன்னார். ராஜாவுக்கு அதிசயமாக இருக்கு, அவனை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சிலை, ஐம்பொன் சிலை, தங்கச் சிலை, இப்படி தான் இருக்கு. இப்போ நாஸ்திகன்லாம் அப்படி தான் சொல்லுது, வெறும் சிலை தானே, கல்லாலான சிலை மண்ணாலான சிலை இது பேசுமா அப்படின்னாலே அவனுக்கு அவ்வளவுதான் விவரம், அவனுக்கு விவரம் பத்தலைன்றதுக்காக அனுபவிக்கிறவனுடைய அனுபவம் பொய்ன்னு சொல்ல முடியுமா? டீனேஜ் வராதவனுக்கு காமசுகம்னா என்னன்னு தெரியுமா? அவனுக்கு அந்த 13 வயசு ஆகாதவனுக்கு தெரியலன்றதுனால இது வைத்திகார்த்தனம், இது அனுபவமா, முட்டாள்தனம்னு யாராவது சொல்லுவாளா? இல்லை இல்லையா, என்னடா அது விரசமாக பேசுறேன்னு நினச்சுடாதீங்க, புரியறதுக்காக சொல்கிறேன். அப்போ அந்த அனுபவம் அதுதானே முக்கியம். அழகா ராஜா பார்த்தான், சரி வாங்குவோன்னு சொல்லி ராமானுஜரை கூட்டுண்டு தானே போகிறான். அப்போ அழகா படுக்கையில் இந்த பீவி படுத்துட்டுருக்கா, இளவரசி படுத்துட்டுருக்கா, அவள் பக்கத்தில் கட்டி பிடிச்சிருந்து இந்த ராமப்பிரியர் ஒரு முகம்மதிய ஸ்திரீ தன் பெட்டில் பக்கத்தில் கட்டி பிடிச்சின்னு படுத்துருக்கா. பகவானுடைய சௌலபியம், பகவான் அன்புக்கு வசப்படுபவன்றதுக்கு இதை விட வேற என்ன விசேஷம் வேணும்? இந்து தர்மம் இதெல்லாம் மறைக்கலையே, உள்ளபடி அப்படியே சொல்கிறதொன்னோ, இதுதான் நம்முடைய தர்மத்தினுடைய பலம். அப்போ இவர் தான் அப்படின்னா ராமானுஜர் அப்படி ஜனல் வழியாக பார்த்துட்டு. ராஜா சொன்னா, ஓ இவர் தான் பேசுகிறார் பேசுகிறார், நீங்கள் சொல்லலா, இந்த விக்கிரகம் தானா, சரி பார்க்கலாம், இது நிஜமாவே பேசக்கூடியவர் அப்படின்னா நீங்கள் கூப்பிடுங்கோ, வந்தா ஐஷிண்டு போங்கோ அப்படின்னுட்டான். ராமானுஜர் சிரித்தார், பிரபு அவனுக்கு உன் லீலையை காட்டணும்னு நீ ஆசைப்படுறியோ, சரிப்பா அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஒரு சின்ன குழந்தை அம்மா கூப்பிடுவா தெரியுமா, அதோட வயசுக்கு முட்டிக்கால் போட்டு வாடா கோந்தே, என் செல்லமே, என் பட்டே, என் குஞ்சலமேன்னு கொஞ்சுவா இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சலாரம் பெரியாழ்வார் பாசுரத்தை சொல்லி தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன தூங்கு பொன்மணி ஒழிப்ப படுமும்மத புனல் சோர வாரணம் பைய நின்று ஊர்வது போல் அனுபவிக்கிறார் பெரியாழ்வாருடைய அனுபவம். இந்த யானை காலெலாம் சங்கிலி கட்டி விட்டுருப்பா, அது கால் இப்படி நடக்கும் பொழுது இந்த சங்கிலி உரசி சத்தம் வருமா, இந்த மாதிரி இந்த குண்டு கிச்சா பைய காலில் சலங்கையெல்லாம் மாட்டி விட்டுருக்கா. இந்த குழந்தைகள்லாம் ஒன்று காலை கட்டி நடக்கிட்டு காலை சேர்த்து சேர்த்து நடக்கும், அப்போ அந்த காலில் இருக்க சலங்கையெல்லாம் அப்படி உரசறதான், அதில் சத்தம் வருதா, அது நிறுத்தி நிதானமாக அந்த யானை வரா மாதிரி ஜோரா ஆச்சரியமா கிச்சா பைய வரான, கோயில் பிள்ளாய் இங்கே போதராயேன்னு அழகா ஜோரா பாசுரம் சொல்லிட்டார். அழகா ராமானுஜர் தொடர் சங்கிலிகை சலார் பிலார் என்ன அப்படின்னு ஜோரா பாசுரம் சொல்ல பய பாதான் அழகா படுத்துட்டுருக்க. அதாவது ஆழ்வார்கள் பாசுரங்கள் எவ்வளவு சத்தியம்னு பார்த்துக்கோங்க, எல்லாமே சத்தியம்தான். ஜோர ராமானுஜர் சொல்கிறார், உடன்கூடி கிண்கிணி ஆர்வா ஆர்வாரிப்ப உடைமணி பறை கரங்க தடந்தாளினை கொண்டு சார்ங்கபாணி தளர்நடை நடவானோ அப்படின்னு சொல்லிட்டு வாடா கண்ணா வாராய் அப்படின்னு அப்ப கூப்பிட்டவொடனே கட்டில்ல அவ கட்டி பிடிச்சின்றிருந்த இந்த ராமப்பிரியர் அழகாக அப்படி எழுந்து நின்னா தூக்கி வாரி போட்டது முஸ்லிம் ராஜாவுக்கு. அவன் பார்த்தான், என்னடா அது, இது சிலைன்னு பார்த்தா எழுந்து நிற்கிறது, அது அழகாக கட்டிலேந்து தப்புன்னு அப்படி குதிச்சது. ஒரு க்ஷணம் அவன் பார்த்தான், கட்டிலேந்து அழகான ஒரு குழந்தை குதிச்சது. கண்ணங்கரேல்னு ஒரு குழந்தை, செந்தாமரை பாதங்கள், செந்தாமரை கைகள், செந்தாமரை கண்கள், செங்கனி வாயோட சுருள் சுருளான கேசத்தோட பட்டு பீதாம்பரத்தோட குமிழ் சிரிப்போட கண்கள்ல குறும்போட. ஒரு முகம்மதி ராஜாவுக்கு பகவத் தரிசனம் கிடைக்குமா அப்படின்னா ராமானுஜ கிருபை. அதனாலதானே விழி கிடைக்குமா, அபயக்கரம் கிடைக்குமா, குருநாதர் சரணத்து நிழல் கிடைக்குமான்னு கதறோம். ஆச்சாரிய சம்பந்தம், குரு சம்பந்தம், பாகவத சம்பந்தம் இருந்துடுத்துனா யாராயிருந்தாலும் பகவத் தரிசனம் வாய்ச்சுடுமே. ஒரு க்ஷணம் பார்த்தா அடுத்த க்ஷணம் பார்த்தா, ஒரு க்ஷணம் தான் பகவான் காட்சி, அடுத்த க்ஷணம் அந்த ராமப்பிரியர் மூர்த்தியை குதிச்சு 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 கதவு படியிருந்து திறந்துண்டு ஓடி வந்து ராமானுஜர் தொடனல நின்று ராமானுஜர் கழுத்தை இறுக்கி கட்டின்றது குஞ்சலமா வந்து. உடனே ஒரு அழகா வாரா என் சம்பத்குமாரனே இறுக்கி பிடிச்சிண்டா. அன்னிலிருந்து அந்த பயலுக்கு சம்பத்குமாரன்னு பெயர், ராமப்பிரியர் பெயர் மாறி போயிடுது. ராமானுஜர் சம்பத்குமாரன்னு சொன்னதுனால சம்பத்குமாருக்கு நேர் தமிழ் வார்த்தை செல்வப்பிள்ளை. செல்வப்பிள்ளை 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 எல்லாரும் சொல்லி 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 ஒரு சிட்டியில எல்லாருக்கும் அந்த கலோக்கியெல்லாம் வர செல்லப்பிள்ளை செல்லப்பிள்ளை செல்வப்பிள்ளை செல்லப்பிள்ளை செல்வப்பிள்ளை செல்லப்பிள்ளை செல்வப்பிள்ளை செல்லப்பிள்ளை ஆகி இன்னைக்கு எல்லாரும் செல்லப்பிள்ளையாவே வச்சுட்டு இருக்கா இந்த பிள்ளைய. இன்னைக்கும் அழகா இருப்பான் பைய. மேல்கோட்டை திருநாராயணபுரம் போய் ஒரு தடவையா இந்த பையனை பார்க்கணும். சரியா, செல்லப்பிள்ளை ஆயிட்டான். முகம்மதி ராஜா பயந்தே போயிட்டான். அப்பா இது என்னடா அது, இது பூதமோ பேயோ பிசாசோ, அவனுக்கு தெய்வம்லாம் பேசும், அதுக்கு உருவம் உண்டுலாம் கிடையாது இல்லையா. அழகாக ராமானுஜர் எடுத்துகிட்டு கிளம்புங்கோன்னுட்டான். ராமானுஜர் சந்தோஷமா எடுத்துட்டு வந்துட்டா, எடுத்துட்டு வந்துட்டா. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்தில் ராணி இந்த இளவரசி கண்முழிச்சு பார்த்தா தன்னுடைய காதலனான செல்வப்பிள்ளை ராமப்பிரிய சம்பத்குமாரனை காணலன்னு பதறினா. அப்பா சொன்னார், முகமதி ராஜா சொன்னார், இந்து சன்னியாசி வந்தார் கொடுத்துட்டேன்டி அடி பொண்ணே, அது ஆடுறது பாடுறது நடக்கிறதுடி நல்ல வேலை, நான் அது எனக்கு தெரியும் பானுட்டார் ராஜாவுக்கு தூக்கி வாரி போட உனக்கு தெரியும், ஆமாம்ப்பா அவன்தான்ப்பா என் காதலன் காதலனா அப்படின்னு பதனினான். இவள் அழுதா, ஒன்று எனக்கு அவன் வேணும் விட்டு நான் உசுரை விட்டுடுவேன்னுட்டா. உடனே ராஜா தன் பிள்ளை சேனாதிபதி எல்லாம் அனுப்பி இவள் எவ்வளோ தூரம் போனாலும் அவள் என்ன அபகரிச்சுட்டு வந்துருங்கோன்னுட்டான். திரும்பி பின்னாடியே துரத்திட்டு போறா. அதுக்குள்ள ராமானுஜர் ஒரு சேரியில நுழைஞ்சுட்டார். அந்த சேரி ஜனங்கள்லாம் ராமானுஜர் சூழ்ந்திருந்து காப்பாத்திட்டா. சேரிக்குள்ள பிராமணர்கள் நுழைய மாட்டார்கள் அப்படின்னு நினைச்சு முகமதிய ராஜாவுடைய வேலைக்காரர்கள் வேற பக்கமா போயிட்டா. ராமானுஜர் சொன்னார், பகவான் இவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணிருக்கள், நீங்க உற்சவ காலத்துல கோவில்ல வாங்கோ ஆனந்தமா பகவான் அனுபவிங்கோன்னு சொல்லிட்டார். அன்னைக்கே புரட்சி பண்ண மதத்தில் புரட்சி செய்த மகான் ராமானுஜர், சந்தேகமே இல்லை. இது யாரோ சொல்லி நமக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. இது காலம் காலமா உண்மையை உள்ளபடி உணர்ந்தவாளுக்கு, இந்து தர்மத்து மேல மரியாதை இருக்கிறவாளுக்கு ராமானுஜர் பெரிய புரட்சிக்காரன் மகான் தான்றது எல்லாருக்குமே தெரியும். அத்தனை வசத்தி ராமானுஜர் அவ்வளவு அழகா அவளுக்கு அனுகிரகம் பண்ணார். இவா தேடி பார்த்து கிடைக்கல அப்படின்னா உடனே திரும்பி வந்துட்டா. அப்ப அந்த இளவரசி பீரி சொன்னா, என்னை அனுப்புங்கோ அவரை தேடி கண்டுபிடிச்சுட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அழகா அவளை பத்திரமா அனுப்பி வைக்கிறான் ராஜா. ஒரு ஸ்திதியில ராமானுஜர் பக்கத்துல வந்துட்டாள். வந்தவள் ராமானுஜர் முன்னாடி கைகூப்பி நின்னா, சுவாமி உங்களுக்கு அந்த சம்பிரதாயத்துக்கு இவன் வேணும், ஏன்னா உங்களுக்கு உற்சவம் இதெல்லாம் பண்ணணும், நீ என் கணவன் அல்லவா கூட்டிட்டு போறேன், என் காதலன் அல்லவா கூட்டிட்டு போறேன், இனிமேல் நான் எப்படி ஜீவிக்க முடியும், தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போயிடுங்கோ, உங்க அடிமையான ஏத்துன்றுங்கோ, இவன் கூட ஒரு வேலைக்காரியா இருக்கேன், இவன் இல்லாமல் என்னால ஜீவிக்க முடியாதுன்னு காதல்ல உருகி அழுதா. ராமானுஜர் இப்படி பார்த்தார், பிரியாழ்வார் மாதிரி பார்த்தார், சந்தோஷமா பார்த்தார். சரிடி பொண்ணே வா அப்படின்னு சொல்லி எந்த பல்லக்கில் செல்வப்பிள்ளை அழிச்சுட்டு போறாரோ அதே பல்லக்கிலேயே பீரினாச்சியாரி உட்கார வச்சு அழிச்சுட்டு போனார். இந்த விஷயத்தை தான் பெண்பிள்ளை சொல்றா, இருமிடரு பிடித்தேனோ செல்வப்பிள்ளையை போலே. ராமானுஜர் கழுத்த வந்து பிடிச்சுட்டான் இல்லையா செல்வப்பிள்ளை, சரியா பார்த்தா அது பெருமாள் சம்பந்தப்பட்ட வாக்கியம்னு கூட நம்ம வச்சுக்கலாம். ஆனா ஏற்கனவே ரெண்டு பெருமாள் பத்தி சொன்னேன்னு நான் சொல்லியிருக்கேன், யான் சத்தியம் என்றேனோ கிருஷ்ணனை போலே, காட்டுக்கு போனேனோ பெருமாளை போலே, இப்ப மூணாவது வாக்கியம் பெருமாள் வாக்கியம்னு வச்சுக்கலாம். இருமிடரு பிடித்தேனோ செல்வப்பிள்ளையை போலே, இது ராமானுஜ சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது செல்வப்பிள்ளை இருமிடரு பிடிக்கும்படியாக ஒரு பக்தி, ஒரு நம்பிக்கை, ஒரு அவன் மேல ஒரு பிரீதி அன்பு இதை வச்சிருந்தாரு. பெண்பிள்ளை அதான் சொல்றா, அந்த உடையவரை அழகா சம்பத்குமாரன் பிடிச்சானே, அந்த ராமானுஜர் சம்பத்குமாரன் தன்னை பிடிக்கும்படியா பண்ணினாரே, அடியாளால அதுபோல பண்ண முடியுமா? அடியாள் மொசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, செல்வ பிள்ளைய ஆசையோட பிடிச்ச ஒரு கழுத்தாச்சே ராமானுஜர் கழுத்து. இதுல ராமானுஜருக்கு ஏற்றம் சொல்லலாம், செல்வ பிள்ளை அழகா ஓடி வந்து ராமானுஜர் மடிமேல நின்று ராமானுஜர் கழுத்தை கட்டி பிடிச்சுட்டான், அந்த செல்வ பிள்ளைக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது. நான் என்ன செல்வ பிள்ளையா, ராமானுஜர் கழுத்தை கட்டி பிடிக்கிறதுக்கு, அடியாள் மொசல் புழுக்க சுவாமி வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்ன, ராமானுஜர செல்வ பிள்ளைய காட்டிலும் வசதியா சொல்றான். அதானே வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய மகிமை, ஆச்சாரியன் எல்லாரை காட்டிலும் வசத்தியாச்சே, பெருமாள் கூட ஆச்சாரியனை விட ஒருபடி கீழதான். அதானே வைஷ்ணவ சித்தாந்தத்தினுடைய பலம், தேவு மற்றது ஏன், ராமானுஜருக்காக பால் காய்ச்சின்ற வடுகு நம்பி அப்படிதானே சொல்றார், உம்முடைய பெருமாளை சேவிக்க வந்தா என்னுடைய பெருமாளுக்கு பால் பொங்கி போகும் நாரோன்னு. அதான் அப்ப அத்தனை விசேஷம் இந்த செல்வப்பிள்ளை விஷயம். பெண் பிள்ளை அதை ஸ்வயம் ராமானுஜர் இடத்திலேயே சொல்றாள், அப்பேற்பட்ட ராமானுஜர் இந்த பீதியையும் தன்னுடைய பெண்ணா ஏற்றுண்டாரம் ஒன்றனையே அடுத்த க்ஷணம் ஆண்டாளோ அப்படின்னு நினைச்சுண்டு, முகம்மதி ஆண்டாளோ அப்படின்னு நினைச்சுண்டு, அழகா அவளையும் செல்வப்பிள்ளையுடைய பல்லக்கில் உட்கார வச்சு வாங்க அழிச்சுட்டு போகலான்னுட்டார். அவளுக்கு ஒரே சந்தோஷம், சேவிச்சுட்டா சுவாமி எனக்கு உங்க ஆச்சாரம் தெரியாது, அனுஷ்டானம் தெரியாது, சடங்கு தெரியாது, சம்பிரதாயம் தெரியாது, மதம் தெரியாது, ஆனா என்னையும் கூட்டுண்டு போறீங்களே அப்படின்னா ராமானுஜர் சொன்னார், உனக்கு செல்வ பிள்ளைய தெரியுமேடி, சம்பத்குமாரனை தெரியுமே, இதுக்கு மேல வேற என்ன வேணும் தெரியறதுக்குன்னு. என்ன ஒரு பாவம் பார்த்தேளா, நம்ம ராமானுஜன் யாரு உண்டு, இது போல சடங்கு சம்பிரதாயம் ஆச்சாரம் அனுஷ்டானம் மதம் தெரியாதவர்களுக்கு கூட பகவானிடத்துல இடத்த வாங்கி கொடுத்த நம் ராமானுஜன் நெஞ்சினம் வந்து சொல்லுங்கோ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமக, உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. உடையவர் திருவடி போல உலகத்துல உண்டா, எப்பேற்பட்ட மகான் அந்த பெண் பிள்ளைக்கு, அந்த பீதிக்கு வேற எதுவும் அவர் பண்ணியே வைக்கல, வாடி பொண்ணேன்னுட்டார், பெண்ணாவே ஏத்துட்டார். அதனாலதான் மாப்பிள்ளையும் பொண்ணு மாதிரி ஒரே பல்லக்கில் அழிச்சுட்டு வந்தார். மேல்கோட்டை நுழையும் பொழுது டக்குன்னு பார்த்தா கணம் குறைஞ்சு போயிடுத்து, பல்லக்குடைய கணம். எப்படி ஆண்டாளை நம் பெரியாழ்வா ஸ்ரீரங்கத்துக்கு அழிச்சுட்டு போனாரோ அது போல மேல்கோட்டைக்கு ராமானுஜர் அழிச்சுட்டு போறார். ஆனா மேல்கோட்டை பக்கத்துல வரும் பொழுது பல்லக்குடைய கணம் குறைஞ்சு போயிடுத்து. என்னன்னா இந்த பீவி நினைச்சிருந்தாளா, இந்த ராமானுஜர் நல்லவரா இருக்கார், அவர் நம்மளை அழிச்சுட்டு வந்துட்டார், நம்மளை பொண்ணா பார்த்துப்பார், ஆனா பின்னாடி வருவா, நம்மளை ஏத்துப்பாளோ ஏத்துக்க மாட்டாளோ. ஒரு கால ராமானுஜன் இந்த ஊரை விட்டு போன பிறகு இந்த ஜனங்கள்லாம் என்னை துரத்திட்டான்னா என்ன பண்றது, ஏ சம்பத்குமாரா ஏ ராமப்பிரியா, ஹே செல்வப்பிள்ளை, என் காதலா, என் மணாளா, அழகிய மணவாளா, என்னை விட்டுடாதே, என்னை விட்டுடாதேன்னு இறுக்கி கட்டி பிடிச்சுன்னு அழுதா பாருங்கோ. அப்படியே செல்வப்பிள்ளையோடு ஐக்கியமாயிட்டா. எப்படி ஆண்டாள் ரங்கனோட ஐக்கியம் ஆனாலோ, எப்படி மீரா துவாரகாதீசனோட ஐக்கியம் ஆனாலோ, அதுபோலே இந்த பீவியும் அழகா செல்வப்பிள்ளை மூர்த்தியோட சரீரத்தோட ஐக்கியமாயிட்டாள். டக்குன்னு கணம் குறையறதுன்னு பல்லக்கு தூக்குறவா சொல்ல திரைய விளக்கி பார்த்தார். உள்ள செல்வப்பிள்ளை மட்டும் இருந்தான். ராமானுஜர் கண்களில் கண்ணீர். ஒரே ஒரு பெண்ணு கிடைச்சாள், அவளையும் பெருமாள் எடுத்துனுட்டானேன்னார். ஆனா சம்பிரதாயமே தெரியாதவள், அனுஷ்டானமே தெரியாதவள், சடங்கே தெரியாதவள், ஒண்ணுமே தெரியாதவள், தன் நம்பிக்கையினாலே இவன் அடைஞ்சுட்டாரேன்னு ஆனந்தப்பட்ட யதிராஜன் எல்லாருக்கிட்டையும் சொன்னார், பாருங்கோ அவளுடைய மதம் முஸ்லீம் மதம், அவளுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனா தன்னுடையதான பக்தியினால பெருமாளை வசப்படுத்திட்டான். அவள் அது மேல காதல் கொண்டு காதல் கொண்டு காதல் கொண்டு, அவன் பேர் கூட தெரியாது அவளுக்கு, ஆனா அந்த ரூபத்தை மனசுல நினைச்சு நினைச்சு அவன் எப்படி கூப்பிட்டு இருந்தான் தெரியாது. அந்த சம்பத்குமாரனை மனசுல வாங்கி வாங்கி வச்சுட்டு அவனோட கொஞ்சி பேசி விளையாடி பிரத்யக்ஷத்துல அவன் தன்னையே காட்டி கொடுத்துட்டான். பக்தி. அப்ப பகவான் நினைச்சு நீங்க கொஞ்சுண்டு பேசிட்டு விளையாடினா ஒரு நாள் வருவான். இந்த அவசரப்பட்டாலோ பொறாமப்பட்டாலோ அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. நீங்க பாட்டுக்கு அந்த பாவத்துல ஊற 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 ஊறுகாயின்றோம் இல்லையா, அந்த மாதிரி பக்தியில ஊறணும். ஊற 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 பகவத் அனுபவம் கிடைக்கும். அவ்வளவு அழகா ராமானுஜர் ஜோரா அந்த பீவி நாச்சியார்னு கொண்டாட ஆரம்பிச்சுட்டார். இன்னைக்கும் அழகா பார்த்தோம்னா இந்த ராமப்பிரிய சம்பத்குமாரனுடைய திருவடியிலேயே பீவி நாச்சியார் உண்டு. ரொம்ப அழகா எல்லா இடத்துலையும் சுவாமிக்கு ரெண்டு பக்கத்துல தான் தாயார் இருப்பா. மேல்கோட்டை திருநாராயணபுரம் ராமப்பிரியர் சம்பத்குமாரன் செல்வப்பிள்ளை செல்லப்பிள்ளை இத்தனை பேர் உனக்கு சொல்லணும். அவன் திருவடியிலேயே பீவி நாச்சியார், இன்னைக்கு அவளுக்கு பேர் பீவி நாச்சியார் தான். அப்படி பீவிய பீவி நாச்சியார்னு கொண்டாடின அந்த ராமானுஜனிடத்துல இந்த பெண் பிள்ளை சொல்றாள், இருமிடர் பிடித்தேனோ செல்வப்பிள்ளையை போலே. சம்பத்குமாரன் என்னுடைய பிள்ளைன்னு பெருமாளையும் என்னுடைய பொண்ணுன்னு பீவி நாச்சியாரையும் ஏத்துண்ட ஒருத்தர் பிள்ளையா ஏத்துண்டவன்னு அவளை மாட்டு பொண்ணா பார்த்தா, அவளை பெண்ணா ஏத்துண்டவன்ன சம்பத்குமாரனை அவளை அழகா மாப்பிள்ளையா பார்த்தார். உலகத்துல யாருக்கும் இப்படி ஒரு பாக்கியம் கிடைக்காது, நம்ம ராமானுஜருக்கு மட்டும்தான். பெருமாளையே பிள்ளையா பார்த்தார், முஸ்லீம் இளவரசியை மாட்டு பொண்ணா பார்த்தார், முஸ்லீம் இளவரசியை தன் பெண்ணா பார்த்தார், பெருமாளையே மாப்பிள்ளையா பார்த்தார். பெருமாளை மாப்பிள்ளையா பார்த்தவா உண்டு. சமுத்திரராஜன் லக்ஷ்மி தேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தான். ஜனக மகாராஜா சீதாதேவியை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெரியாழ்வார் ஆண்டாளை கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பெருமாளை பிள்ளையா பார்த்தவர்கள் தசரதன், நந்தகோபர், வசுதேவர், கர்தம பிரஜாபதி கபிலாச்சாரியரோடப்பா, கஷ்யபர் பகவான் வாமனனுடைய தோப்பனார். இப்படி பிள்ளையா தனியா பார்த்திருக்கா, மாப்பிள்ளையா தனியா பார்த்திருக்கா. ஒரே ஒருத்தர் பெருமாளை பிள்ளையாகவும் மாப்பிள்ளையாகவும் ஒரே சுவாமியை பார்த்தது அப்படின்னா நம் ராமானுஜர் சுவாமி ராமானுஜர் தான். சும்மாவா ராமானுஜர்னா ஆச்சரியமானவராச்சு. பெண் பிள்ளை அவர்கிட்ட சொல்றாள், இருமிடர் பிடித்த மிடர்னா கழுத்து, பெருமை பொருந்திய ராமானுஜர் கழுத்தை பிடிக்கிற அளவுக்கு நான் செல்வ பிள்ளையோ அப்படி சொல்லலாம். செல்வப்பிள்ளையே கட்டிப்பிடிக்கும்படியான உண்மையான அழகான பெருமை பொருந்திய பக்தியோடு கூடியதான கழுத்து எனக்குண்டோ அப்படின்னுட்டா. அடியாள் முசல் புழுக்க வரப்புல கடந்தா என்ன, வயல்ல கடந்தா என்னன்னுட்டா. இனிமேல் யாராவது கழுத்தை கட்டி பிடிச்சாலோ, குழந்தைகள் கழுத்தை கட்டி பிடிச்சாலோ, கழுத்துல எதையான மாட்டின்றாலோ, செயினை மாட்டின்றாலோ, எதை மாட்டின்றாலோ ராமானுஜன் நினைச்சுக்கோங்க. கழுத்துன்னா ராமானுஜர், கழுத்துன்னா பெண் பிள்ளை, கழுத்துன்னா செல்வப்பிள்ளை, கழுத்துன்னா பீவி நாச்சியா. இனிமேல் எங்கேயாவது முஸ்லீம் ஸ்திரீகளை பார்த்தா பீவி நாச்சியா அப்படின்னு ஒரு சலாம் போடுங்க. சலாம் ஹுசூர் சலாம். எப்பேற்பட்டவர்கள், சனாதனமான தர்மம் யாரையுமே தள்ளி வைக்கல. இத்தனைக்கும் அந்த முகம்மதிய ராஜன் அவ்வளவு கோவில இடிச்சு அத்தனை மூர்த்திகளை கொண்டு கொள்ளையடிச்சு. ஆனா அவன் பெண்ணையும் நம் சம்பிரதாயத்துல சேர்த்துண்ட ஒரு ராமானுஜ. ஜெய் போலோ ராமானுஜ மூர்த்திக்கு ஜெய். என்ன ஆச்சரியம் இல்லையா? இது போல உண்டு அவலகத்துல. ஹரே கிருஷ்ணா, எங்கள் ராமானுஜா போதுமே. ராமானுஜா எப்படி இருக்கு இல்லையா? பெண்பிள்ளை வாக்கியம் இவ்வளவுக்குள்ள அப்படியே வாங்கி வச்சுக்கோங்க, வாழ்க்கை மாறும், புத்தி மாறும். ராமானுஜ தரிசனம் கட்டாயம் கிடைக்கும். ஜெய் போலோ திருக்கோளூர் பெண் பிள்ளைக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் வைத்தமாநிதி சுவாமிக்கு ஜெய். ஜெய் போலோ திருக்கோளூர் மதுர கவியாழ்வாருக்கு ஜெய். ஜெய் போலோ தாமிரபரணி மாதா கி ஜெய். ஜெய் போலோ பீவி நாச்சியாருக்கு ஜெய். ஜெய் போலோ யதிராஜ சம்பத்குமாரனுக்கு ஜெய். ஜெய் போலோ நம்ம யதிராஜர் சுவாமி ராமானுஜருக்கு ஜெய். சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம். ராமானுஜா ராமானுஜா ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ராதே கிருஷ்ணா.